ஆயத்த நாள இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள்.
கிறிஸ்தியேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான கோயம்புத்தூர் பரிசுத்தவான்கள் சகோதரர் சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் பகிர்ந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு திருப்பி தந்திருக்கிறார். இதுக்கு முதல் முதல் நான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகர், நம்முடைய தலையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக அநேக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் நான் வந்து கானா ஆப்பிரிக்கா கன்வென்ஷன்ல இருந்து திருப்பிக்கிற அங்கிருந்து வந்திருக்கிறோம். சோ அங்கே இருக்கிற அநேக ஆப்பிரிக்கா பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. உம்முடைய அன்பு வாழ்த்துக்கள் கூட அங்கே நான் தெரிவிச்சோம், அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அங்க இருக்கிற பெயர்கள் இங்க சொன்னா நீங்களே புரியாது, இங்க இருக்கிற பெயர்கள் அங்கே நான் சொல்லிட்டா அவங்களும் புரியறதில்ல, அதனால தான் பொதுவா அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சோ இன்னைக்கு நாங்க பஸ்கா காலத்தில் இருக்கிறதுனால சில பஸ்கா சம்பந்தமான தியானம் பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ பஸ்கா வரும்போது ஒரு சில உங்க சிலருக்கு இது முதலாவது பஸ்கா, அநேகருக்கு இது அஞ்சாவது பத்தாவது அப்படி இருக்கும். ஆனா வருஷம் வருஷம் பஸ்கா வரும்போது கிட்ட கிட்ட வரும்போது நம்முடைய ஏழாம் சபையுடைய தூதன் சகோதரர் ரசல் அவருடைய எழுதப்பட்ட எழுத்துல அவர் எழுதிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பஸ்காக்காக ஆயத்தம் ஆகணும். சோ பொதுவா பிரதர்ஸ் எல்லாம் இந்த காலத்துல அப்படியே கலந்துட்டு இருக்கோம். அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது கூட என்ன பிரதர் என்ன கேட்டிருக்கிறீங்களா கேட்டா, இல்ல பஸ்கா சம்பந்தமான சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறோம் ஆயத்தம் ஆகிறதுக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, சொன்னாங்க பிரதர் இந்த மாதிரி பஸ்கா சம்பந்தமான சப்ஜெக்ட் கேட்கிறேன். நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் ஏன் கேட்கிறேன், என்ன அப்படி கேக்குறீங்க, இல்ல எதுக்கு என்ன மாதிரி ஆயத்தம் ஆயிருக்கிறது நான் கேட்டேன். சோ இது கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்து ஏதோ வருஷ வருஷம் பஸ்காக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாசம் முன்னாடி இப்படிப்பட்ட தலைப்புகள் எடுத்து ஏதோ ஒரு பயபக்தி ஆயிட்டு அப்புறம் ஏதோ பயபக்தியில வந்து பஸ்கால வந்து கலந்து அனுசரிச்சு அடுத்த நாள் நார்மல் ஆயிடுது, இது கூட ஒரு சடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும். நம்ம செய்யறது எல்லா விஷயத்துக்கு ஒரு சரியான நியாயமான காரணம் இருக்கணும். சோ ஏன் நான் கேட்டேன் அந்த சிஸ்டருக்கு, அப்ப நான் பதில் கூட சொன்னேன், இந்த பஸ்கா சமயத்தில் நாம் புது சிருஷ்டிகள், இந்த மேலான பரலோக அழைப்புக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறவங்களை, நம்மளுக்கு தேவன் முழு வருஷம் நம்மளை வழி நடத்தினே இருக்கிறாரு, நம்மளை ஐத்தம் பண்ணினே இருக்கிறாரு அந்த மிகப்பெரிய பந்தை பொருளுக்கு. ஆனா ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அந்த வருஷம் எப்போ முடியுதுன்னா இந்த பஸ்கா சமயத்தில். எப்படி வந்து நீங்க பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு புதிய வருஷம் உலகத்துல ஜனவரி ஃபர்ஸ்ட், தெலுங்குக்கு ஒரு வேற கணக்கு இருக்கும், தமிழுக்கு ஒரு வேற கணக்கு இருக்கும், யூதனுக்கு ஒரு வேற கணக்கு இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அந்த வருஷம் எங்க முடிக்கிறது, நம்ம கணக்கு ஒரு வேலை எடுக்கணும்னா எங்க எடுக்கலாம்னா பஸ்கால. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வச்சுட்டு இருக்கிற ஒரே காரியம் ஏதோ நம்ம அவர் சொல்றாரு இது அனுசரி. சோ ஒரு பஸ்கா முடிக்கும் போது இன்னொரு பஸ்கா வர வரைக்கும் தேவன் என்ன பண்றா, நம்மள வழி நடத்துறாரு. சோ அடுத்து பஸ்கா வரும்போது தேவன் கூட தெரியணும், மற்றும் நாம கூட தெரியணும், நம்ம எவ்வளவு தான் வளர்ந்துருக்கிறோம், நம்ம எவ்வளவு தான் வந்து கிறிஸ்துவின் சாயல் ஆயிட்டுக்கிறோம். இது எப்படி தெரியப்படலாம்? நம்மளுக்கு தீமையின் உபத்திரவங்கள், தீமையின் எதிர்ப்புகள், தீமையின் சம்பவங்கள் நம்ம மேல வரும்போது தான் அப்ப நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்றோம், அதனை நம்ம எப்படியெல்லாம் வந்து பேசுவோம், எப்படியெல்லாம் நடக்கும் அது வெளிப்படும். அநேக தோல்விகள் இருக்கும், சில வெற்றிகள் கூட இருக்கும். இதுக்காகத்தான் பஸ்கா ஆயத்தமாவது. பஸ்கா சமயத்தில் அந்த பஸ்கா கேட்டின் இருக்கிற தலைப்புகள் எதுக்காக இருக்கிறது கேட்டாக்கா, நாம ஞாபகப்படுத்தணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அழைப்புக்கு வந்துட்டுக்கிறோம், என்ன மாதிரி வேலை நம்மளுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது, அப்புறம் அந்த வேலையில உண்மையா எவ்வளவுதான் நம்மளுக்குள்ள அந்த வேலை நல்லா நடந்துட்டு, இதெல்லாம் விஷயம் என்ன பண்ணோம், நம்ம தியானிக்கணும். அந்த தியானிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இப்படிப்பட்ட இருக்கிற ஆயத்தமே நடக்கிறதோ இல்லையே. இது ஏதோ ஒரு சடங்கு, வருஷம் வருஷம் இப்படிதான் ஆகுது அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது, அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. இது இது விஷயம் ஒண்ணு. அப்புறம் இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தியானம், நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மேல இருந்தது கடைசி மணி நேரங்கள். அதாவது எப்படித்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரித்து போனார், எப்படித்தான் மரித்து போனார். இப்ப இது கேள்வி கேட்கும் போது நீங்கள அநேக பதில் வச்சுன்னு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து நம்ம இங்கி கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நம்ம பார்க்க போறோம், உண்மை எப்படித்தான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரித்து போனார். ஏனென்றால் இந்த இறந்து போயிருக்கிறாங்களா இல்லாட்டி உயிரோட இருக்கிறாங்க. மோஸ்ட்லி யாருமே இறந்து போற வாய்ப்பே இல்லை. சோ அந்த சமயத்தில் ஆச்சரியமா அவங்க என்ன பார்க்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போயிருக்கிறார். இது விஷயம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் ஒரு சிலுவையில அறியப்பட்ட ஒரு மனுஷன் சாவறதுக்கு ஒரு 8-10 நாள் ஆகும். மெதுவா 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 ஒரு இழுத்து போன மரணம். அது கூட அது எப்படிப்பட்ட மரணம் அது வரோ கேட்டனா, மெதுவா உயிர் போவோம், அப்புறமா அந்த பறவைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த வல்ச்சர்ஸ் மாம்சம் சாப்பிடுது வல்ச்சர்ஸ், அது பறந்துட்டே இருக்கும். எனக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் கிட்ட வரமாட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயம் 10-12 நாள் பின்பு அந்த சிலுவையில் அறியப்பட்டவர் வந்து அவர் அசைவு கூட முடியிருக்கு. அவருடைய கிட்டத்தட்ட 90% அவருடைய உயிர் போயிட்டுக்கும், வெறும் 10% தான் இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் தைரியம் வரும் அந்த பறவைகளுக்கு. சோ அந்த சிலுவையுடைய அந்த இப்படி இருக்கிற அந்த மரம்ல அங்க வந்து உட்காரோம், உட்கார்ந்து திரும்பி பார்ப்போம். அப்புறமா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட அசைகிறது இல்ல, கிட்ட 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 வந்துட்டு அப்புறம் பார்ப்போம், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் தைரியம் ஆயிட்டு கண்ணை புடுங்கிடும். ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கும். சோ இப்படி எல்லாம் நடக்கும் இந்த சிலுவை அறிய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சம்பந்தமா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறும் கொஞ்சம் மணி நேரத்தில் அவர் எப்படித்தான் செத்துட்டாருன்ட்டு இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. அப்புறமா என்ன பார்க்கிறோம்னா, அந்த மற்ற இருக்கிற ரெண்டு திருடங்கள் அவங்கள சாவு வைக்கிறதுக்கு விதம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம்னா, அவங்களுடைய முட்டிகள் ஓடிப்பாங்க. ஏன் முட்டி ஓடிப்பாங்க? முட்டி ஓடிக்கிறது காரணம் என்னன்னா, சிலுவையில் அறியப்பட்டவன் அவரு இப்படியே இருக்கும்போது அவரு மூச்சு எடுக்கிறதுக்கு அவர் காலுக்கு கீழே வந்து ஒரு கட்டை வைக்கும். சோ அந்த கால் அந்த கட்டையில வந்து தள்ளி அப்படியே நெஞ்சு தூக்கி அப்படித்தான் மூச்சு எடுக்கும். இப்படி மூச்சு விடும். இப்போ அந்த முட்டி ஒடிச்சுட்டா வைங்க, என்ன தூக்கவே முடியல. சோ கொஞ்ச நிமிஷத்துல என்ன ஆயிடுது, சஃபிகேட் ஆயிட்டு செத்து போயிடுது. இதுதான் காரியத்தை, இதுதான் காரணத்துக்கு தான் வந்து இப்படி பண்ணுவாங்க தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இது அந்த ரெண்டு திருடங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவர் ஏற்கனவே செத்து போயிட்டு இருந்தாரு. சோ எப்படிதான் இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு? கண்டிப்பா சில்வை அறியப்பட்ட காரணத்திலிருந்து அவரு சாகல. He did not die out of because of the crucifixion. சோ அவர் என்ன காரணத்துல அவரு மரித்து போனார், இதுதான் இன்னைக்கு நம்ம வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பழைய ஏற்பாடுல கல்வாரி சிலுவையுடைய நடந்த நிகழ்ச்சிக்கு முன்பு தேவன் நமக்கு காமிச்சார் ஒரு காட்சி. கல்வாரி இது காட்சி எங்க பழைய ஏற்பாடுல? ஆஹா, அவர் காமிச்சார் அந்த காட்சி வந்து இன்னொரு மலை மேல, மோரியாவின் மலையின் மேல. மோரியாவின் மலையின் மேல ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்குடைய பலி, அந்த பலிப்பீடத்துல குழுகும் போது அது வந்து ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. கல்வாரி இது எனக்கு அங்க ஆபிரகாம் யாருடைய நிழலா இருந்தாரு? பிதாவாகிய தேவன், ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ அங்கே அந்த இருக்கிற மோரியாவின் காட்சியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அங்கேதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் கல்வாரியில என்னதான் நடந்துச்சு. அங்கே நம்ம சில விஷயங்கள் பார்க்கிறோம், அது உங்களுக்கு சொல்ற, அதுல இருந்து நீங்கள புரிஞ்சுக்கோ இது விஷயம் என்ன இருக்கு. முதலாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 22:9
தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள், அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படிதான் இருக்கோம். சோ இங்க என்ன படிக்கிறோம்னா, இந்த இடத்துல ஆபிரகாம் தான் ஒண்டியா அந்த பலிப்பீடம் ஆயத்தம் பண்ற. இங்க ஈசாக் வந்து அந்த வேலைக்குள்ள கலந்துறத இல்லை. சோ இது என்ன காமிக்குது? இது காமிக்குது தேவன் தான் அவருடைய தெய்வீக திட்டத்துல மீட்கும் பொருள் பத்தி அவரே யோசித்தார். இது இந்த யோசனையில இந்த திட்டம் போடுதல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய எந்த பங்கு இல்லை. இது தேவன் தான் முன்னே, அதனால்தான் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டு. அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட பலி அவசியமா இருக்கும் எந்த காரணத்துக்கு? எப்படி இது யார் தான் முதல் முதல் யோசித்தார்? பிதாவாகிய தேவன். அப்போ அப்படி இயேசு கூட தெரியவே இல்லை இது என்ன விஷயம் என்ன காரியம். ஏன்னா முதல் முதல் வெறும் பிதாவாகிய தேவன் தான் தெரியும் இதெல்லாம் திட்டம். சோ இது ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம். இன்னொரு காரியம் நீங்க பாப்பீங்க, அந்த மோரியாவின் காட்சியில கர்த்தர் இயேசு உடைய சாரி ஈசாக்கு உடைய இடுப்பு மேல என்ன வைக்கிறாங்க? வெறு வெறுகு இல்லைங்களா? வெறுகு அவருடைய இடுப்பு மேல வச்சு அவரே தூக்கின்னு வராரு. அவருடைய தோல் மேல வந்து அவரு தூக்கின் வராரு அந்த விறகு. சோ அது என்ன காமிக்கிறது? அது காமிக்கிறது சிலுவை. ஈசாக்காங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை தூக்கின் தான் வரணும். சோ பாருங்க இந்த சின்ன சின்ன காட்சிகள் இந்த விஷயம் வந்து இங்க மோரியா மலையில இது காமிக்கிறத நம்ம பாக்குறோம். முதல் பேதுரு 1:20 நீங்க வைக்கலாம் அந்த வசனம். அந்த இப்ப நான் சொன்ன விஷயம் உலக தோற்றத்துக்கு முன் காரியம். இப்போ அடுத்த காரியம் என்ன பார்க்கிறோம்னா கர்த்தராக இல்ல ஈசாக்கு அவரு அந்த காட்சியில ஆபிரகாம் கிட்ட அந்த பலி பத்தி அந்த விஷயம் பத்தி கேட்கும் போது அவர் தான் வந்து அந்த பலி. ஏன்னா அந்த பலி செலுத்துற வரைக்கும் ஈசாக்கு தெரியாது அவர் தான் பலி ஆக போகுது. ஆனா அது கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா உடனே அவர் கையை கொடுக்கிறாரு, காலை கொடுக்கிறாரு கட்டுறதுக்கு இல்லைங்களா? அந்த கையை கால் கட்டுறது என்ன அர்த்தம்? அது காட்டுறது சிலுவை மேல இருந்தது அந்த ஆணி. அந்த ஆணி வாங்கி அங்க சிலுவை மேல அவரே அச்சாங்க தான் நம்ம பாத்துறோம். சோ பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒப்பு கொடுக்குதல் அங்க காமிச்சிருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் கடைசி விஷயம் அந்த மோரியான் மலையின் மேல என்ன காரியம் நம்ம பாக்குறோம்னா ஆபிரகாமே ஒரு கத்தி எடுக்கிறார். ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த கத்தி மூலமாய் ஈசாக்கோடைய இருக்கிற பலி நடந்துட்டோம் நடந்துட்டோம். ஒருவேளை அது நடந்துட்டுச்சுன்னா நடந்துட்டோம் தான் நம்ம பார்க்கணும். அது நம்ம அதே ஆதியாகமம் 22:10 வாசிக்கிறோம்.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
சோ இந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த கத்தி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த கத்தியே காமிக்கிறது எப்படித்தான் இயேசு சேர்த்து போனார். அந்த கத்தி காமிக்கிறது எப்படிப்பட்ட விதத்துல நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் நடந்துச்சு. ஆனா இது விஷயம் இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சில காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கடைசி மணி நேரங்கள் பத்தி பேசும்போது நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான் 4 சுவிசேஷம் அந்த கடைசி மணித்துள்ளியுடைய இருக்கிற வசன சாட்சி எழுதிக்கிறாங்க. 1 வாசிக்கலாம். மத்தேயு 27:50 வசனம்.
இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
சோ இந்த வசனத்துல சொல்றது அவர் மகா சத்தமாய் விட்டுட்டு அவருடைய சுவாசமே அவருடைய ஆவியை விட்டார். மார்க் 15:37
இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்.
அதே விஷயம் தான் மார்க் சொல்றார். லூக் வந்து அந்த மகா சத்தமாய் விடும்போது என்ன பேசினார் அது லூக் சொல்றார். இப்ப லூக் வாசிக்கலாம். லூக் 23:46
இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
பார்த்த இந்த வசனத்துல அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவருடைய ஜீவன் விடுறதுக்கு முன்பு அவர் சில வார்த்தைகள் பேசினார். இது வந்து லூக்கா சொல்றார் தான் நம்ம பார்க்கணும். ஆனா யோவான் ரொம்ப வித்தியாசமா எழுதுறார். யோவான் 19:30
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மகா சத்தமாய் விட்டுட்டு இங்க சொல்ல, மகா சத்தமாய் விட்டுட்டு ஏதோ பேசினார் இங்க சொல்ல. அது காடி வாங்கி உடனே பேசாம தலை சாய்த்து முடியை விட்டார், ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார் தபாக்கம். சோ இது தான் நாலு சாட்சி நம்ம படிக்கிறோம். வெறும் யோவான் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. மீதி மூணு நம்ம பாக்கிறோம், ஒரே காரியம் தான் காமிக்கிறதா நம்ம பாக்கிறோம். சோ இப்போ இது என்ன விஷயம், ஏன் இந்த வித்தியாசம், அது நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த கடைசி சொல்ற வார்த்தைகள், இந்த கடைசி நடந்தது மணி நேரம், நடந்தது காரியங்கள், இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்னைக்கு அந்த லாஸ்ட் மணி நேரங்கள்ல கர்த்தர் இயேசு வந்து என்ன வேற பேச்சுகள் பேசினாரு அது பத்தி சிந்திக்கும் போது நம்ம நல்லா தெரியும். பொதுவா குட் ஃப்ரைடே வரும்போது அவருடைய கடைசி வார்த்தைகளுடைய தியானம் நடக்குது. ஏழு கடைசி வார்த்தைகள் பொதுவா தியானம் நடக்குது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த ஏழுல ஒன்னு சேர்க்கப்பட்ட வசன பகுதி இருக்கு. அதனால்தான் உண்மை ஆக்சுவலி ஆறு வசன பகுதிக்கு தான் இருக்குது. அது சேர்க்கப்பட்ட வசன பகுதி வந்து லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம்.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
34 வசனம், இது வந்து ஒரு சேர்க்கப்பட்ட வசனம், இது வந்து ஒரு ஸ்பியூரியஸ் பாசேஜ். இது எங்க நம்ம படிக்கிறோம்னா எம்பாட்டிக் டயக்லாட், ஒரு ரொம்ப பிரயோஜனமான புத்தகம் இருக்குது டயக்லாட், புது ஏற்பாடுடைய பகுதி, ஒரிஜினல் கிரேக் மொழியில இருந்து, அப்புறமா அதோடைய டைரக்ட் கிரேக் மொழியோடைய வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் வச்சு பக்கத்தில் நம்ம பொதுவா கிங் ஜேம்ஸ்ல வர வசனம். சோ இது நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அநேக நேரத்தில் எங்க எங்க சில மொழிபெயர்ப்பு தப்பு தப்பு ஆயிட்டுக்குது, இந்த டயக்லாட்ல அந்த ஒரிஜினல் வேர்ட் ஃபார் வேர்டு அந்த கிரேக் மொழி உடைய மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம். சோ இந்த டயக்லாட்ல பேஜ் 304 304 பக்கம்ல எக்ஸ்பிளனேஷன் வருது, எப்படி இந்த லூக் 23 அதிகாரம் 34 வசனமுடைய பகுதி இது சேர்க்கப்பட்ட வசன பகுதி இருக்கு. சரி, மீதி ஆறு இருக்கிற வார்த்தைகள் நம்ம பொதுவா நம்ம நினைக்கிற நிறைய வருஷம் தியானிச்சிருக்கிறோம், நிறைய சகோதர சகோதரிகளுடைய பார்வையிலிருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம மறுபடியும் அந்த கடைசி வார்த்தைகள் தியானம் பண்ண போறேன்ட்டு நம்ம சொல்ல, நம்ம என்ன ஒரு யோசனை யோசிக்கிறோம்னா இந்த கடைசி சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல எது வார்த்தை தான் கடைசி சொன்னாரு, எது வார்த்தை தான் அதுக்கு முன்பு சொன்னாரு, எது வார்த்தை தான் அதுக்கு முன்பு சொன்னாரு, அதாவது அந்த வார்த்தைகளுக்கு ஏதோ வரிசை ஆர்டர் நம்மனால் கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் ஒரு கேள்வி. இது விஷயம் இப்போ இன்னைக்கு நம்ம பிரயாசம் பண்ண போற. ஏன் இது பிரயாசம் பண்ண போறேன்னா, இங்க ஒரு விஷயம் என்ன பண்ண பார்க்க போறேன்னா, ஒருவேளை நீங்க கூட இதை பத்தி சிந்திச்சிருக்கோம், சிந்திச்சுட்டு நீங்க கொஞ்சம் ஒரு அபிப்பிராயமே வச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீ பாப்பீங்க, அந்த அபிப்பிராயத்துல ஒரு மாற்றுதல் செய்யணும். ஏன் அந்த மாற்றுதல் செய்யணும் கூட இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நம்ம வைக்கோம். சோ அந்த ஆர்டர், கடைசி ஆர்டர் எப்படி இருக்கு கேட்டா, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருக்கிற அந்த நாலு வசனங்கள், மத்தேயு, மார்க், லூக், யோவான்ல, அது தான் கடைசி வசனம். எனக்கா அந்த வசனத்துல சொல்லுது, அவருடைய ஆவியே விட்டாரு, அவருடைய ஜீவனே விட்டாரு, அதுதான் கடைசி, அதுதான் அவருடைய மரண வசனம் தான். நம்ம எல்லாம் பொதுவா அதை ஒத்துக்கிறோம். இது லூக்கால 23 அதிகாரம் 46 வசனம், ஏன்னா அங்கே அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் பேசுறாரு. மத்தேயுல 27 அதிகாரம் 50, மார்க்ல 15 அதிகாரம் 37, இது பத்தி எந்த சந்தேகம் இல்லை, எந்த வாக்குவாதம் கூட இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டோம் கேட்டாக்கா, நம்ம என்ன யோசிப்போம்னா, அங்கே யோவான்ல வாசித்தோம் இல்லைங்களா, யோவான் 19:30, எல்லாமே முடிந்தது. ஒருவேளை அதுதான் சொல்லிப்பாங்க தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருக்கோம்னா கேட்டாக்கா, அங்கே யோவான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் காடி வாங்கித்தான் குடிச்சிட்டுதான் அவர் இந்த சொன்னார், இந்த வார்த்தைகள் எல்லாமே முடிந்தது. சோ ஒருவேளை அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கோம் நம்ம யோசிக்கிறோம்னா, நான் தாகமா இருக்கிறேன் அப்படி சொல்லிருக்கத்தான் நம்ம எல்லாரும் பொதுவா நினைக்கிறேன். இது யோவான் 19:28.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார்.
சோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன வார்த்தை பேசிருக்கோம் கேட்டனா, பொதுவா கூட நம்ம நினைக்கிற நம்ம சொல்வோம், அந்த அரமைக்கு பாஷையில பேசினார் இல்லைங்களா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஒருவேளை அதுதான் அவர் சொல்லிருப்பாருன்ட்டு நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி அந்த கடைசி அந்த ஆறு கடைசி பேஜ்ல நாளுடைய ஆர்டர் நம்ம இப்படித்தான் எடுக்கிறோம் தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஆர்டர் தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம், ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுதான் ஆர்டர் இல்ல. இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இங்க கடைசி வசனத்துக்கு நம்மளுக்கு எந்த சந்தேகம் இல்ல, அந்த கடைசி வசனத்துக்கு எந்த சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு முன்பு வசனம் எல்லாமே முடிந்தது, அப்புறமா அதுக்கு முன்பு வசனம் நான் தாகமா இருக்கிறேன், அந்த வசனங்களுக்கு இப்ப நம்ம கொஞ்சம் தியானம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப உங்களுக்கு முன்பு ஒரு சில காரியம் இப்ப வைக்க போறேன். லூக்கா 27:46-48 ஒரு பக்கம், அதே வசன பகுதி மார்க்ல 15:34-36 வருது. ரெண்டோ வாசிக்க வேண்டாம், ஏதோ ஒன்னு வாசித்த போதும்.
9 AM இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடல் காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான்.
சோ இந்த வசனத்துல மார்க்ல கூட இதே தான் சொல்லுது, அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லிட்டு அந்த சத்தமா பேசும்போது சிலர் என்ன நினைச்சாங்கன்னா, அவருக்கு தாகம் இருக்கும், போயிட்டு கொஞ்சம் காடியில தோய்க்கிட்டு கோல்ல போட்டு அவருக்கு கொடுக்கறாங்க. இது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுதான் அது யோவான்ல சொல்ற சம்பவம் இல்லைங்களா. ஏன்னா யோவான்ல 19:28-29 என்ன படிக்கிறோம்,
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள்.
சோ எப்படி தோணுது, ரெண்டும் ஒரே விஷயம் காட்டுதுமான்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஆனா அது உன்னிப்பாய் கவனிக்கும் போது அது அப்படி இல்லை. இப்ப நம்ம உன்னிப்பாய் கவனிக்கலாம். திருப்பி அந்த மத்தேயு இருக்கிற இல்லாட்டி மார்க்கோடைய இருக்கிற அந்த வசன பகுதி ஏதோ ஒன்னு வாசிக்கலாம்.
9 AM இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி
கடனை அவர்களை ஒருவனை ஓடி அண்டர்லைன் பண்ண, இதுதான் முக்கியமான பாயிண்ட். உடனே அவர்களை ஒருவனை ஓடி. இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க பாக்குறோம். இப்ப இதே விஷயம் யோவான், இப்ப நம்ம வாசிக்கலாம் 19:28-29.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில்.
அவர்கள் அவர்கள் ஒருவனே இல்ல, அவர்கள் ஓடி இல்ல, மெதுவா போயிட்டு வாங்கிட்டு கொடுத்துக்கிறான். வித்தியாசம் தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் இந்த வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வித்தியாசம் இங்க பார்க்கும்போது அங்கே மத்தேயுல அந்த வார்த்தைகள் சொல்ல உடனே, அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி வார்த்தைகள் சொல்ல உடனே அவர் சத்தமா பேசும்போது அவங்களிருந்து ஒருத்தர் அவரு ஓடி இவர் தாகமா இருக்கிறது நினைச்சு போய் காடி எடுக்கிறாங்க. ஆனா இங்கே யோவான்ல 19 அந்த மாதிரி இருக்கிற சம்பவமே இல்லை. இதுல இருந்து நம்ம தெரியுது இது ரெண்டு ஒரே மாதிரி சம்பவம் மாதிரி தெரியுது, ஆனா ஆக்சுவலி இது ரெண்டு வேற வேற சம்பவங்கள். இந்த ரெண்டு சம்பவங்கள்ல காடி எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கறாங்க. ஒரு சம்பவத்துல கர்த்தர் உண்மை சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன், அப்பதான் கொடுக்கறாங்க. இன்னொரு சம்பவம் இந்த சத்தமா எலி எலி லாமா சபக்தானி சத்தம் போடும் போது ஒருத்தர் அவர் நினைச்சாரு அடடா இவரு தாகமா இருக்குவாரு, அப்படி போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த காடி எடுத்துட்டு போய் கொடுக்கறாங்க. இது இது விஷயம் இங்க நாம கவனிக்கிறோம் இந்த காரியத்தை. அப்போ அந்த காடி குடிச்சிட்டு பின்பு அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றனா, எல்லாமே முடிந்தது சொன்னாரு. என்ன முடிந்தது? கர்த்தர் அவர் தெரிஞ்ச வரைக்கும் அவர் சம்பந்தமான எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள், அவர் எந்த காரியத்துக்கு பூமிக்கு வந்தார், அவர் எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்படி இருந்துக்கணும், அதெல்லாம் விஷயம் முடிந்தது. அதனால்தான் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே முடிந்தது சொன்னாரு. ஆனா உண்மை எல்லாம் முடிக்கல. ஒரு விஷயம் கர்த்தர் கூட தெரியல, அது இன்னும் சம்பவிக்க வேண்டியா இருந்துச்சு. அந்த சம்பவம் மூலமாய் கர்த்தருடைய மரணம் வரும். ஏதோ சுத்தி சுத்தி பேசிக்கிறேன் நானா, புரிஞ்சிருக்கிறீங்களா? என்ன விஷயம் இங்க பாக்குறோம்னா, எல்லாமே முடிந்தது அவர் நினைச்சார். உண்மை அவருடைய பார்வையில எல்லாத்தான் முடிஞ்சிச்சு. ஆனா தேவனுடைய பார்வையில ஒரு காரியம், அது கர்த்தருக்கு கூட அது விஷயமே தெரியல, தேவன் அதை மறைச்சு வச்சாரு. அது ஒரு விஷயம் இன்னும் சம்பவிக்க வேண்டியா இருந்துச்சு. அந்த சம்பவம் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் நடக்கும். இதுதான் விஷயம் மிச்சம் இருந்துச்சு. இதுதான் விஷயம் எல்லாமே முடிந்ததுக்கு பின்பு நடந்துச்சு. இப்போ அது என்னத்தான் அது விஷயம், அது என்ன காரியம், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப சில வசனங்கள் நம்ம வாசிக்க வேண்டியா இருக்கு. ஹெப்ரேயர் 4:14-15.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
இந்த வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம், தேவனுக்கு விழுந்து போன மனுஷ ஜாதிக்கு மத்தியில தேவனே நியமிச்சு வச்சார் ஒரு பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர் தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த பிரதான ஆசாரியருடைய பதவியை அவர் பெற்றுக் கொள்றதுக்காக அவரு சில சோதனைக்கு உட்படணும். அவர் அந்த சில சோதனைக்கு உட்படும் போது, அந்த சோதனையில ஜெயம் கொள்ளும் போது, அந்த சோதனையில சில அனுபவங்கள் வாங்கும் போது, அவர் அந்த மேலான பிரதான ஆசாரியருடைய பதவியை பெற்றுக் கொள்றதுக்கு தகுதி ஆயிடுவார். சரி, அது என்ன விஷயங்கள் கேட்டக்கா, ஹெப்ரியர், அதே ஹெப்ரியர் 5 வசனங்கள் 8-10.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசிதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் கரிக்கப்பட்டார்.
இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் அவர் கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு அவர் பூர்ண ஆன பின்பு. இப்படி எல்லா விஷயங்கள் நம்ம வாசிக்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக அனுபவங்கள் வாங்க வேண்டியிருந்து அவர் வாங்கிட்டார். ஹெப்ரியர்ல 2:17-18 இந்த காரியத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
இங்க பாக்கிறோம் அவர் எப்படி எல்லாம் அவரு இல்ல இல்ல பிரதர் என்ன 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 கவலைப்படாது, எனக்கு கூட ஆயிடுச்சு, ஒரு வயசு இது, 2 ஆயிடுச்சு எனக்கு. சோ இங்க பாக்குறோம் பிரதான ஆசாரியர் பதவி பெற்றுக் கொள்றதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான அனுபவங்கள் வாங்கிட்டாரு. விழுந்து போன மனுஷர்கள் மத்தியில நிறைய நடக்கிற அனுபவங்கள் எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா நம்ம யோசிக்கணும், அவருக்கு இந்த அனுபவங்கள் இன்னும் கசுப்பா இருந்திருக்கும். ஏனென்றால் அவர் பரிபூர்ணமான மனுஷன். ஒரு பரிபூர்ணமான மனுஷனுக்கு அவருடைய உணர்ச்சி இன்னும் உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அவருக்கு அந்த அவருடைய உணர்ச்சி அதிகமா உறுதியா இருக்கிறதுனால அவருடைய வலி, அவருடைய நோவு கூட இன்னும் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்காக மூக்குல வந்து வருது வாசனை, சுகந்த வாசனை, கெட்ட வாசனை. இப்போ கெட்ட வாசனை யாருக்கு பிடிக்கிறது இல்ல, ஆனா அதுல கூட வித்தியாசம் இருக்கு. ஒரு மோடி கிட்ட தங்கிட்டு இருக்கிறவர்கள் அந்த வாசனை அவருக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு தடை அவருக்கு இல்ல, அவருக்கு அது பழக்கமாயிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த மோடி கிட்ட இல்லாதவங்க வந்து நல்லா வசதியில வாழ்விட்டு இருக்கிறவங்க அந்த மோடி பக்கத்துல போகும்போது என்ன ஆகுது, அவருடைய மூக்குல வேதனை இல்லீங்களா, ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லா மனுஷர்கள் எவ்வளவுனா நல்ல வசதி இருந்தா கூட அவர் பரிபூர்ணம் இல்லாத நிலையில தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவருடைய மூக்கு பரிபூரன் மூக்கு இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு பரிபூரன் மூக்கு. இப்ப ஒரு பரிபூர்ணம் இல்லாத மூக்குக்கு ஒரு வேதனை இப்படி இருந்தா, ஒரு பரிபூரன் மூக்குக்கு எவ்வளவு பல மடங்கு அந்த வேதனை ஆகும் யோசிப்பாருங்க. ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்தோம், காது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், சத்தங்களுக்கு அப்புறம் நாக்கு கொடுத்தலாம். சாப்பாடு விஷயத்துல எவ்வளவு சமயத்துல வீட்டுல பெரிய பிரச்சனை இதுதான் நடக்குது இல்லைங்களா. என்னத்தான் சமைச்சு கொடுத்தீங்க, யாருக்கு நினைச்சிருக்கிறீங்க, இப்படி அப்படி எல்லாம் சத்தம் நடக்குது இல்லைங்களா. இப்ப நம்ம பரிபூர்ணம் இல்லாத நிலையில இருக்கும்போது சில சமையல் நம்மளுக்கு பிடிக்கிறதுல அதுக்கு சத்தம் போடுறோம். சமையல் பண்றவரே பரிபூர்ணம் இல்ல, சாப்பிடறவரு கூட பரிபூர்ணம் இல்ல. சில நேரத்துல நம்ம தமிழ்நாட்டில இருந்து விட்டுட்டு நம்ம டெல்லி போறோம், அங்க ரசம் இல்ல, சோறு இல்ல, நானு ரொட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு வருத்தமாயிருது. ஏன் அது பழக்கம் இல்ல. இப்போ நம்ம பரிபூர்ணம் இல்லாத இருக்கும் போது இப்படி எல்லாம் அனுபவங்கள் நம்முடைய நாக்குக்கு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்ன சமையல் பண்ணாலும் கூட அது எல்லா சமையல் அவருக்கு எப்படி இருக்கு, பரிபூர்ணம் இல்லாத சமையல் தான், வேதனை தான். யார் என்ன பண்ணாலும் ஏன்னா பரிபூரன் அவருக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி சமையல் இந்த உலகத்துல யாருமே இருக்கவே இல்லை. எங்கதான் கெடிக்கோ தெரியுமா, அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பல விருட்சங்கள்ல இருந்து பறிச்சு சாப்பிடும் போது அதுதான் திருப்தி. ஏன்னா அது தேவன் சமைச்சிட்டு வச்சிட்டு இருக்கிற பழங்கள். ஆனா அது கூட ஆக்சுவலி சபிக்கப்பட்ட பழங்கள். சோ நினைச்சு பாருங்க. சோ இது ஒரு உதாரணம் கொடுத்துங்கிறோம். உணர்ச்சிகள் அநேகர் இருக்கு. அவர் பரிபூரன் மனுஷன் இருக்கும் போது ஒவ்வொரு உணர்ச்சியில வேதனை கஷ்டம். ஆனா கூட கர்த்தர் இயேசு அதை எல்லா அனுபவங்களும் வாங்கிட்டா தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் அவர் அனுபவிக்க முடியல, அது என்ன தெரியுமா, அவரு அவருடைய உடம்பு எப்பவுமே நல்லதான் இருக்கும். இந்த உடம்பு சரியில்லாத நிலை அவருக்கு, வியாதிப்பட்ட நிலை அவருக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. ஜுரம் காய்ச்சல் அவருக்கு வர்றதே இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் இருந்துட்டு அவர் அம்மா கிட்ட கேட்கும் போது, அப்பதான் அம்மா சொல்லிட்டு அவர் யாரு. ஏன்னா பசங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சளி சளியா வந்துட்டு இருக்கோம், இன்னொருத்துக்கு ஜுரம் வந்துட்டு இருக்கோம், இன்னொருத்துக்கு என்னென்னமோ வந்துட்டு இருக்கோம். மா நான் ஒரு வயசு கூட நம்ம ஜுரம் வருதுல சளி வருதுல ஒண்ணுமே வர மாட்டேங்குதுமா, ஏமா. அதுதான் அம்மா பார்த்து எவ்வளவு வருஷம் அந்த கேள்வி கேட்டு கேட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தெரியல, நம்ம எந்த வருஷம், 8வது வயசுலயே 9வது வயசுல தெரியல, ஏதோ ஒரு வருஷத்துல அம்மா அந்த முடிவு பண்ணிட்டு உக்காருமா, மக உக்கார் நான் ஏதோ பேசணும் உங்ககிட்ட, நான் சொல்லணும். அப்ப சொல்லிருக்கோம் எல்லா சம்பவங்கள் சொல்லிருக்கோம். ஆனா அது ஒரு வேற விஷயம், அது வேற சப்ஜெக்ட், அதுல நான் இப்ப போறதில்ல. ஆனா நம்ம என்ன பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அவர் வியாதி எல்லாம் அவருக்கு அவர்தே இல்லை. ஏன்னா அவர் பரிபூரன் மனுஷன், அவர் பாவி இல்ல, அவர் பாவம் செய்யல, அவருக்கு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வியாதிப்பட்ட நிலை எப்படி நமக்கு வருது, எப்படி அந்த வியாதிகள் வரும்போது எப்படி நமக்கு பாதிக்கப்படுது, எப்படி நம்ம பெலிவீன் ஆயிடுறோம், எப்படி நம்ம அனுபவங்கள் ஆயிடுது, அது அனுபவிக்கிறதுக்காக அவர் ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அது என்ன ஏற்பாடுனா, அது அவருடைய அற்புதங்கள். அதிகமா அவருடைய அற்புதங்கள் வியாதிப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணாரு, சுகமாக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய பெரிய கிறிஸ்தவர் ஊழியக்காரங்கள் கூட அப்படி பண்றாங்க. ஆனா எப்படி பண்றாங்க, அவங்க கையை நீட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி சுகமாயிடு 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 அப்படி சொல்றான் இல்லீங்களா. ஆனா எஜமான் அப்படி செய்யல, கர்த்தர் இயேசு அப்படி செய்யல. கர்த்தர் இயேசு அவர் இந்த இவ்வளவு கூட்டமான ஜனங்களை சுகமாக்கும் போது அவர் எப்படித்தான் அந்த காரியம் செய்வார் கேட்டாக்கா வசனத்தில் வாசிக்கலாம். மார்க் 5:30, அப்புறமா 33.
உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள்.
அப்புறம் யோவான் 18:4-6.
இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த
மார்க் 5:30 எப்படித்தான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த குணமாக்குற காரியங்களை எப்படி செஞ்சார்னா அவர்லேருந்து வல்லமை போவோம், அவர்லேருந்து வல்லமை போவோம். சோ ஒருத்தரை குணமாக்கணும்னா அந்த குணமாக்க வேண்டியான அந்த ஒரு மனுஷன் அல்லது ஸ்திரீ கிட்ட வரணும், கர்த்தர் அவங்கள தொடணும், கர்த்தர் அவங்கள தொட்டா தான் அவங்கள சுகமாக்கும். இது விஷயம் நீங்க அநேக மற்ற வசனங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். மத்தேயு 14:35-36 பாருங்க, அதுல எத்தனை ஜனங்கள் வருவோம் அதுல இருந்து தெரியும்.
அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
பாத்தீங்களா, எல்லா பிணியாளிகள் வந்து அவங்க என்னதான் செய்யணும், அவரை தொடணும். ஏன் தொடணும், ஏன் தொடணும்,
வல்லமை,
வல்லமை என்ன வல்லமை போவோம்,
அவருடைய
மேஜிக் என்ன, அது
நோய்களை சுமந்து கொண்டார்,
அது ஒரு தேவனுடைய வல்லமை. அது அப்படி சொன்னா கூட போவோம், இதோ வாங்கிக்கோ அப்படி சொல்லலாம். ஏன் தொட்டா தொட்டா தான் அது போவோம். இல்ல தேவனுடைய வல்லமை அவர்கிட்ட இருந்துட்டு இருந்தானா சுகமாக்குறதுக்கு, அவர்கிட்ட தொடர்றதுக்கு அவசியம் இல்ல, அப்படி சொல்லலாம். அப்படி கை இப்படி போட்டா என்ன பண்ண, எல்லாத்தையும் அவர் ஊதலாம், ஊதிட்டா என்ன ஆயிடும், எல்லாரும் குணமாக்குவோம். ஏன் பக்கத்துல வந்து தொடணும், அது கொஞ்சம் யோசு. ஏன் அப்படி இருக்கிறது கேட்டாக்கா, ஏன்னா இந்த குணமாக்குற ஒரு விதம் அவர் பயன்படுத்திட்டார். அது என்ன விதம்னா, அந்த பிணியாளி அல்லது அந்த வியாதிப்பட்டவன் அவரை தொடரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்கள இருந்து அந்த கிருமி அவருக்குள்ள வாங்கும், அந்த கிருமி அவருக்குள்ள வாங்க உடனே அந்த ஆள் விடுதலாயிடுச்சு. சரி, இவர் பரிபூரண மனுஷனா இருக்கும் போது நம்ம தெரியும், நம்மளுடைய சரீரத்தில் தேவன் நம்மளை சிருஷ்டிக்கும் போது நம்மளுக்கு நம்மளுடைய சரீரமுடைய பாதுகாப்பு கிருமிகள் என்ன வச்சிருக்கிறனா ஒரு எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தி எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் ஒரு ரெட் பிளட் காப்பசல்ஸ் இருக்குது, ஒரு ஒயிட் பிளட் காப்பசல்ஸ் இருக்குது. நம்ம சளி வரும்போது சில டைம் ஹாப்பண்டு துப்புறம் வெள்ள வருது இல்லீங்களா, அது என்னன்னா அது செத்து போயிட்டு இருக்கிற ஒயிட் பிளட் காப்பசல்ஸ், அதுதான் அந்த கட்டி கட்டி வந்துருது. அந்த ஒயிட் பிளட் காப்பசல்ஸ் தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி சேனை. அது என்ன பண்ணுதுன்னா, அது எல்லா கிருமி கிட்ட போராட்டம் யுத்தம் பண்ணிட்டு தள்ளுறது சரீரத்திலிருந்து வெளியே. ஆனா நம்ம பறிப்போன் இல்லாத நிலையில இருக்கும்போது இந்த இப்போ இந்த சேனைக்கிட்ட எல்லா பலம் இல்ல, அநேக வெற்றி இருக்குது, அநேக தோல்வி கூட இருக்கு. அதனால தான் நம்ம டெய்லி ஜுரம் வரதில்ல, சில டைம் ஜுரம் வந்துருது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ண மனுஷனா இருக்கும்போது அவருடைய எதிர்ப்பு சக்தி பரிபூரன். சோ எந்த கிருமி வந்தாலும் அந்த கிருமி அவர் தள்ளுறதுக்கு அவர்கிட்ட சக்தி இருந்துச்சு. ஆனா அவர் பரிபூரன் மனுஷன் இருந்தா கூட அவருக்கு கூட ஒரு பிராணி இருக்கும் இல்லைங்களா, ஒரு லிமிட். அதிக்குமா 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 ஒரே கொஞ்ச நிமிஷத்துல கிருமி 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 வாங்கிட்டா என்ன ஆயிடுது, உள்ளோ லோடு 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 ஆயிடுது. இப்ப அந்த எதிர்ப்பு சக்தி தலின்னு தான் இருக்கும். ஆனா அதிகமா கிருமி வருது, தள்ளுறதுக்கு என்ன வேணும், வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட், அந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ள இருக்கும் போது அப்ப ஸ்டார்ட் ஆகுது பாடியில என்ன சில சிக்னல்ஸ் வரும், ஜுரம் வரும், நோ வரும், பெலியின் வரும், தலை சுத்தம், இதெல்லாம் விஷயங்களை வந்துடும். எப்ப வரைக்கும், அந்த கிருமிகள் வெளியே தள்ளுற வரைக்கும். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து எந்த மேஜிக்கே பண்ணல. நம்ம நினைக்கலாம் அவர் ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரு, எல்லாரும் அப்படி அப்படி பண்ணிட்டு சுகமா சுகமாயிடு சுகமாயிடு டச். இன்னைக்கு எல்லாம் என்னென்ன நடக்குது, டச் என்ன டச் தெரியல அது. அப்படி இல்ல, அவர் வாங்கிட்டார், அவர் வாங்கிட்டார். இப்ப இந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ, இந்த மார்க் 5 அதிகாரமுடைய ஸ்திரீ, இவங்ககிட்ட என்ன மாதிரி கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளவு வருஷம் வந்து அவங்களுக்கு ரத்தம் பூத்திட்டு இருந்துச்சு, அவங்க எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டாங்க, எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டாங்க, ஒன்னும் நல்லாகுது பதிலாக இன்னும் மோசமா ஆயிட்டிருச்சு. இந்த ஸ்திரீ வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கேள்விப்பட்டாங்க, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் இஸ்ரேல்ல, அவர் அற்புதமான அற்புதங்கள் பண்றாரு, கேட்கும் மனசு வரும் போய் பாக்குறதுக்கு, எவ்வளவு தூரம் கேட்கும் போது முடியாது, பலம் இல்ல, அவ்வளவு தூரம் போட்டு. ஆனா ஒரு காலம் கேட்டுச்சு, அவங்க வந்துட்டார், எங்க போக முடியும் தூரத்துக்கு, அப்போ போறாங்க. போயிட்டு ஒரு சந்தோஷத்துல அந்த தீர்க்கதரிசி சந்திக்கலாம், அவர்ல இருந்து நான் குணமாக்கலாம் போய் பார்த்தனா பெரிய கூட்டம், தீர்க்க தரிசி அங்கே இருக்கிறாரு. அவர் போய் சந்திக்கணும்னா இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள நுழையணும். நீ தெரியும், கூட்டத்துக்குள்ள நடக்கும் போது ஒரு படி முன்னாடி ரெண்டு படி பின்னாடி, ஒரு படி முன்னாடி ரெண்டு படி பின்னாடி, இப்படி 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 போராடி 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 கடைசியில அந்த தீர்க்க தரிசி பக்கத்துல வந்து பார்த்தானா, அவரு யார்கிட்ட பேசிக்கிறாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ போயிட்டு கேட்கறதுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பயம், ஒரு வெக்கம் வந்துச்சு. என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா, சரி வேண்டாம், அவர்கிட்ட பேச கூட வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் அப்படி நினைச்சு வஸ்திரத்தை வந்து விசுவாசத்தோட போய் தொடுறாங்க. என்ன ஆயிருக்கா தெரியல, எலக்ட்ரிசிட்டி ஆயிருக்கும், அந்த மாதிரி தொட்டுட்டு அப்படி குணமாக. அந்த கர்த்தர் உடனே தெரிஞ்சு திருப்புறாங்க, யார் என்ன தொட்டாங்க, சீஷன் சொல்றாங்க, எல்லாம் தொட்டின்தாங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்துல யார் தொட்ட கேட்டா என்ன கேள்வி இது. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல யார் என்ன தொட்டாரு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு யாரோ வந்து அந்த விசுவாசத்தோட அவரை தொட்டிட்டு அவர்ல இருந்து போயிச்சு அந்த வல்லமை, அந்த வர்ச்சு சொல்றது இங்கிலீஷ்ல வர்ச்சு, வர்ச்சுனா அந்த குணமாக்குற சக்தி போயிச்சு. அப்புறமா தெரியும், அந்த ஸ்திரீ வர்றது நடுங்கிட்டு பேசிட்டு அவங்க எல்லாம் அறிக்கை பண்றது அதெல்லாம் விஷயம் பார்க்கணும். சோ பாருங்க, இந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம், இப்படித்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் இத்தனை பிணியாளிகள் இத்தனை வந்து இருக்கிற வியாதிப்பட்டவர்களை குணமாக்கும் போது ஒருத்தர் கூட ஐ எம் சாரி டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வா, இன்னைக்கு டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிளினிக் க்ளோஸ், இப்போ நாளைக்கு காலையில வா, இன்னைக்கு இன்னும் நான் பேஷண்ட் பார்க்க முடியாது அப்படி யாருக்கிட்ட ஒத்து கூட சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் குணமாக்கிட்டாங்க. அப்போ அந்த மூலமாய்தான் அவருக்கு அந்த அனுபவங்கள் அவர் வாங்கிட்டோம், வியாதிப்பட்ட அந்த பலிவீன் ஆக்குறது, அந்த ஜுரம் அனுபவம், அதெல்லாம் வாங்கிட்டா தான் பார்க்கணும். ஆனா ஒரு அனுபவம் அவர் வாங்கவே முடியல. இது விழுந்த போன மனுஷனுடைய ஒரு அனுபவம் அவர் வாங்கவே முடியல. அது என்னன்னா, சிருஷ்டிக்கிறவருக்கு சிருஷ்டிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க பூர்ணம் இருக்கும் போது. ஆனா பாவம் வந்து வந்ததுனால இப்ப தேவனுக்கு பாவிக்கு என்ன ஆயிடுக்குது, பிளவு வந்துக்குது. அந்த பிளவு அவர் அனுபவிக்க முடியல, ஏன்னா அவர் எப்பவுமே பாவமே செய்வே இல்ல. அவர்கிட்ட எப்பவுமே தேவன் என்ன என்ன சொல்லலாம், சாட்சி நீ எப்பவுமே என் பேச்ச கேட்டுட்டே இருக்கிறீங்களா, நீ எப்பவுமே என் கூடவே இருக்கிறீங்களா. சோ அந்த அனுபவம் அவர் அனுபவிக்கவே முடியல, ஏன்னா அவர் பாவி இல்ல, அவர் அவர் பூர்ண மனுஷன், அவர் தேவ சித்தம் செய்து கொட்டிட்டு இருந்தாங்க. அந்த இருக்கிற அனுபவம் அவர் எப்பவுமே வாங்கிட்டு இருந்தாரு. கடைசியில கூட அவர் சாகும் போது கூட பாருங்க, சீஷர்கள் எல்லாம் அவரு விட்டுட்டு ஓடும் போது என்ன சொல்றாரு சாட்சி, யோவான் 16:32.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனா என்ன சொல்றாரு, நீ எல்லாம் ஓடிடுவீங்க, ஆனா நான் ஒண்டி இல்ல, பிதா என் கூடவே இருக்கிறேன். பாத்தீங்களா, சோ அந்த அனுபவம் அவர் இன்னும் அவர் வாங்கவே இல்லை. அது என்ன அனுபவம், அது நமக்கு தெரியாது. அது அது ரொம்ப எப்படி சொல்லணும்னா, அது ரொம்ப அஸ்திபாரமான ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஜீவனுக்கு. நம்ம தெரியும் ஜீவன் ஜீவிக்கிறதுக்காக என்ன வேணும், மூச்சு, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், இதெல்லாம் நல்லா தெரியும், இதெல்லாம் தேவை அது ஜீவிக்கிறதுக்காக. ஆனா முக்கியமா என்ன தேவை தேவைப்பட தெரியுமா, நம்ம தேவன் கிட்ட சம்பந்தம், இங்கிலீஷ்ல கனெக்ஷன் டு த கிரியேட்டர், அது ரொம்ப முக்கியம் வேணும் ஜீவனுக்காக. அது நினைக்குது இப்போ கட்ட, அதனால்தான் மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குது இப்போ, மரித்தோர், மரித்தோர் யாரு, ஜீவன் உள்ளவர் யாரே இல்லை. இந்த நிலை எப்பவுமே கத்தர் இயேசுகிட்ட இருந்துச்சு. அந்த கெத்சமனியோடு இருக்கிற வேதனைகள் வாங்கும் போது கூட அவர் கூடவே இருந்துச்சு. எனக்கு அவர் அந்த கெத்சமனியுடைய வேதனைகள்ல நம்ம பார்க்கிறோம், அது கொஞ்சம் கொஞ்ச நேரம் பின்பு ஒரு தூதன் வரார் அவர்கிட்ட பதில் கொடுக்கிறது. ஆனா அவருக்கு அந்த அனுபவம் அனுபவிக்க வேண்டியா இருந்துச்சு, அதை அவர் அனுபவிக்கணும். அது என்ன, அந்த பாவியுடைய நிலை என்ன, அந்த பாவியுடைய நிலை என்ன, யாருக்கு தெரியணும், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. இப்ப இது என்ன விஷயம், இது இப்போ சிலருக்கு இது புதுசா இருக்கும், நான் இன்னைக்கு சொல்லும் போது இதுதான், இது சிருஷ்டிக்கிறவர்கிட்ட சம்பந்தம் என்னமோ சொல்றாரு, இது என்ன விஷயம், சரி கொஞ்சம் புரிய வைக்கிற பிரயாசம் பண்றேன். இது எப்படி இருக்குது தெரியுமா, இது எப்படி உயிர் குறிக்குது கேட்டாக்கா, சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, 3-4 வரைக்கும், 5 வரைக்கும், 6 அவங்களுடைய உயிர் யார் தெரியுமா, அவங்க அம்மா அப்பா. அம்மா அப்பா இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுனா நல்லா ஸ்வீட் கொண்டுவா, ஐஸ்கிரீம் கொண்டுவா, அந்த ஐஸ்கிரீம் பதிலாக ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, எதுக்கு, அம்மா அப்பா. அம்மா அப்பா இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா அம்மா அப்பா கூட இருந்தா எல்லாமே. அம்மா அப்பா எவ்வளவுன்னா அடிச்சா கூட திருப்பி போய் யார் கொஞ்சம், அம்மா அப்பா தான் போய் கொஞ்சம். அது ஒரு சம்பந்தம், அது ஒரு என்ன சொல்லணும் தெரியல, அது ஒரு அது ஒரு லிங்க், அது ஒரு தொடர்பு. அநேக உதாரணங்களை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். நானே நம்ம பெங்களூர்ல வந்து ஒரு குழந்தை, ஒரு பெரிய ஜூ, பனார்கட்டா ஜூல ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருந்துட்டு ஜூ பாக்குறதுக்கு பெரிய கூட்டம் இருந்துச்சு. கையோடைய பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா அப்பாக்கு குழந்தைக்கு என்ன கொஞ்சம் கட்டாயிடுச்சு. ஒரே சத்தம் அந்த குழந்தை போட்டு அழுது அழுது அழுதுங்கிறாங்க. அப்புறம் அவங்க தேட வேண்டியா அம்மா அப்பா, அப்பா அப்பா கூட கவனிக்கல. அவங்க ஏதோ அவங்க ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு போன்ல வாங்கிட்டு ஏதோ போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கூட்டிட்டு வந்து சேர்ற வரைக்கும் அந்த குழந்தை ஒரே கூச்சல் தான். சோ இப்போ நீங்க நாங்க அது தெரியல, ஏன்னா அது நம்ம அஞ்சு வயசு வரைக்கும் தான் இருந்துச்சு அந்த நம்மள்கிட்ட அந்த அந்த அன்பு. அதுக்கு மேல எங்க பறந்து போயிச்சு தெரியல. ஆனா அந்த சமயத்துல நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட என்ன இருந்துச்சு, அந்த கெட்டியான தொடர்பு தான். இந்த காரியம் பல மடங்கு யார்கிட்ட இருக்கும், பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கும். சோ இதுதான் அந்த தொடர்பு தான் நம்ம பாக்குறோம். இதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு உயிராயிருந்து உயிராயிருந்து தான் பாக்குறோம். அவருடைய சித்தம் செய்யறது அவருக்கு அவருக்கு ஆகாரமா இருந்துச்சு, அவருக்கு ஜீவனா இருந்துச்சு. சோ இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அவரை அனுபவிக்க முடியல தான் நம்ம பாக்குறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படித்தான் இது அனுபவிக்கவே அனுபவிச்சார் இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அன்பு தேவன் வைக்கிறார் மனுக்குலத்து மேல. இந்த தொடர்ப்பு திருப்பி மனுக்குலத்தை கெடுக்கி போவோம். சில வசனங்கள் வாசிக்கலாம். யோபு 14:15.
இதோ அவர் என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக.
நல்லா பாருங்க, உங்களுடைய கைகளின் கிரியைகள் மேல நீங்க என்ன வைக்கிறீங்க, விருப்பம் வைப்பீராக. இது என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம்னா, இங்க வந்து யோபு பேசுகிற உயிர்த்துதல் பத்தி. உயிர்த்துதல் ஒரு மிகப்பெரிய சத்தியம் நம்ம கேட்டுக்கிறோம் இல்லைங்களா. எல்லாரும் ஏஞ்சி வருவாங்க, பேர் பேரோட குடும்ப குடும்பத்தோட எல்லாம் வந்துருவாங்க. அப்ப ஏஞ்சி வரும்போது அந்த சத்தியம் கேட்கும்போது நீங்க நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்பு வந்துச்சு இல்லையா, எவ்வளவு சொந்தக்காரங்களா செத்து போயிருக்கிறாங்க, நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம் அவங்க திருப்பி வரத்துக்கு இல்லைங்களா. ஆனா இந்த வசனம் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தோட யார் ரொம்ப ஆவலோட காத்துன்கிறார்னா தேவன். தேவன் காத்துன்கிறார் ஒவ்வொருத்தருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நல்லா தெரியும். ஒவ்வொருத்தர் மேல தேவன் விசேஷமான அன்பு வச்சிருக்கிறார். சோ இதுதான் இந்த வசனம் நம்ம வாசிக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் இங்கே மறைஞ்சிட்டு இருக்கிறது தான் நம்ம பாக்குறோம். ஹோசையா 13:14.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதிகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும்.
என்ன வாஞ்சை பாருங்க தேவன், என்ன வாஞ்சை இந்த மனுஷ ஜாதி காப்பாத்துறதுக்கு. எவ்வளவு அன்பு இந்த வார்த்தைகள் இருக்குதான் நம்ம பார்க்கணும். சோ தேவன் வந்து இந்த மனுஷ ஜாதி உடைய காப்பாற்றுதலுக்கு அவர் எவ்வளவு வாஞ்சை வச்சுக்கிறார் இதுல இந்த வசனங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு வசனம், ஏசாயா 57:18.
அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
பாத்தீங்களா, சிச்சை பத்தி பேசுறாரு, சிச்சை பத்தி பேசுறாரு. 17 நீங்க வாசித்தா 17 அவருடைய கோபம் பத்தி, அவருடைய சிச்சை பத்தி. ஆனா சிச்சை பத்தி பேசும்போது அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பின்பு நான் அவங்க அன்பு செலுத்தி அவங்களை ஆறுதல கொடுக்க போறேன். எவ்வளவு பெரிய அன்பு இது இந்த வார்த்தைகளுக்குள்ள மறுபடியும் ஒழிஞ்சிட்டு பார்க்க. தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க நாங்க நம்முடைய இருக்கிற இப்போ நெருக்கமான வழியில நடந்துட்டு இருக்கிற அனுபவத்துல கூட தேவனுடைய அன்பு தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டானா நீங்க சொல்லுவீங்க எப்படித்தான் இந்த அன்பு இருக்கு. சில சமயத்தில் வார்த்தைகள் கூட இருக்காது பேசுறதுக்கு, அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இவ்வளோ அன்பு உள்ள தேவன் அவருக்கிட்டே தொடர்பு வைக்கும் போதே அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவன். இதுதான் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. யோவான் 6:57
ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும்.
நான் பிதாவினால் பிழைத்திட்டு இருக்கிற போலவும் தான் சொல்றார். பாருங்க அவர் தெளிவா சொல்றார், அவர் பிதா இல்லைன்னா அவருக்கு ஜீவனே இல்லை. நீங்க சொல்றார் இப்போ அவர் இந்த மாதிரி நிலையில இருந்து இப்போ வந்து கடைசியில அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு முடிக்கும் போது அவர் கண்டிப்பா அந்த பாவியுடைய நிலைய அனுபவிக்கணும். இங்கிலீஷ்ல ஏலியனேஷன், ஏலியனேஷன் ஃப்ரம் த கிரியேட்டர். அந்த அனுபவம் அவர் கொஞ்ச காலம் அனுபவிக்க வேண்டியிருச்சு. சோ அதனால்தான் அவரு இந்த அனுபவம் தேவன் எப்ப கொடுத்தாருன்னா கேட்டாக்கா அவருடைய ஓட்டத்தை முடிச்ச பின்பே. அந்த வார்த்தைகள் சொன்னார்ல எல்லாமே முடிந்தது. அந்த வார்த்தைகள் சொல்ல உடனே பிதாவாகிய தேவன் கூட தெரிஞ்சிச்சு என் குமாரன் எல்லாமே செஞ்சிட்டார், எல்லாம் செய்து முடிச்சிட்டார். இப்போ அவர் இன்னும் வேதனை வாங்கறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ அவருடைய இருக்கிற வேதனை என்ன பண்ணோம், நிப்பாட்டிடணும். இப்போ இந்த வேதனை எப்படி நிப்பாட்டிடணும், அந்த நிப்பாட்டுற விதம் என்ன, அதுதான் மோரியாயின் மலையின் மேல நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் கையில் என்ன இருந்துச்சு, ஒரு கத்தி, ஒரு கத்தி. அந்த கத்தி இங்கே பிதாவாகிய தேவன் அனுபவிச்சார், பயன்படுத்திட்டார். அது எப்படி பயன்படுத்திட்டார்னா அவருக்கு குமாரனுக்கு இருக்கிற தொடர்பு கொஞ்ச நேரம் கட் பண்ணார், கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு பின்பு உடனே கடைசியில் என்ன சொல்றார், என் பிதாவே இல்லைங்களா. கடைசியில வசனத்துல நம்ம இப்பதான் வாசிட்டோம் இல்லைங்களா, லூக்கா 24:43.
அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து,
இருங்க லூக்கா 24:43
இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று
என்ன சொன்னாரு, பிதாவே. அப்ப அவர் சாகும்போது இப்ப என்ன சொல்றாரு, பிதாவே. அப்போ அந்த கட்டாவது சமயம் கொஞ்ச காலம் தான், அப்புறமா திருப்பி அந்த தொடர்பெல்லாம் ஆயிருக்கும், திருப்பி சேர்ந்துருக்கோம். அப்புறம் கடைசியில பிதாவே சொல்றாரு தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் அந்த தொடர்பு கட் பண்ணிட்டாரு கொஞ்ச நிமிஷம். அப்புறமா அது கட் பண்ணும் போது என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா இயேசுடைய ஒரு ரெண்டு பார்வை இருக்குது. இயேசுடைய பார்வை ஒண்ணு, அங்கே சிலுவைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்களுடைய பார்வை இன்னொன்னு. ரெண்டு பார்வை இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த காரியத்தை இயேசுக்கு சம்பவிக்கும் போது இயேசுடைய பார்வை என்ன ஆயிடுச்சு, இப்போ இயேசுடைய பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா ஷாக், ஆச்சரியம். இது எப்படிப்பட்ட ஆச்சரியம் இருக்குது கேட்டாக்கா, ஒரு கெட்ட செய்தி கேட்கும் போது என்ன ஆகுது, இப்ப திடீர்னு உங்க மனைவி இறந்து போயிடுச்சுன்னா கேட்ட உடனே, இல்லாட்டி உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டு ஒரு செய்தி கேட்ட உடனே என்ன ஆயிடுது, சில பேர் செத்துறாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. பழைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட விதம்ல இந்த மாதிரி செய்தி வரும், போஸ்ட்மேன் வந்து சொல்லுவாங்க டெலிகிராம், டெலிகிராம் சொல்ல உடனே பயம் வந்துடும், டக் 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 இதயம் டக் 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 போயிடு. ஏன்னா டெலிகிராம் வந்து ஒரு நல்ல செய்தி கொண்டு வரது இல்ல, அப்பா சீரியஸ் உடனே கிளம்பு, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து வர அந்த டெலிகிராம்ல. அது கூட ஒரு ஒரு வேர்டுக்கு பே பண்ணும், அப்ப ஜாஸ்தி வேர்டு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, சுருக்குமா சொல்லிட்டு கொடுப்பாங்க. எனக்கா அந்த ஒரு ஒரு வேர்டு லெட்டருக்கு என்ன இருக்கும், ரேட் இருக்கும். சோ டெலிகிராம் கேட்கும் போது நிறைய பேரு செத்துக்கிறாங்க கூட. ஏன் சாவறாங்க, என்ன ஆகுது, ஒரு கெட்ட செய்தி கேட்டா என்ன ஆயிடுது, என்ன ஆயிடுது தெரியுமா, அந்த பிளட் பிரஷர் பயங்கரமா பெருகுது. பிளட் பிரஷர் பயங்கரமா பெருகி ஹார்ட்டுக்குள்ள இப்போ பல மடங்கு வேகத்துல போகுது. இப்போ நம்மளுடைய ஹார்ட் வந்து தெரியும், ஒருத்தர் ஒருத்தருடைய ஹார்ட் நீ எவ்வளவு பெருசு வேணும்னா இந்த கை இந்த விரல் இங்க போட்டு இப்படி மூடு, இதுதான் என்னுடைய இருதயமுடைய சைஸ், நீங்க இப்படி பண்ணனா இதுதான் உங்களுடைய இருதயமுடைய சைஸ். சோ ஹார்ட்டுக்குள்ள ரத்தம் போகுது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல, அந்த ஹார்ட் என்ன பண்ணுது அப்படி பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது. இப்போ ரொம்ப வேகமா போனானா என்ன நடக்குதுன்னா நிறைய ரத்தம் உள்ள போகுது, அது உள்ள போயிட்டு வெளியே வரணும் இல்ல, இப்ப உள்ள வந்து வெளியே போறதுக்கு இப்போ அந்த ஏற்பாடு இல்ல, என்ன ஆயிடுதுன்னா அது 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 பெருகிட்டு அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட் சொல்றாங்க. அரெஸ்ட்னா அப்படி பரலைஸ் ஆகும் ஹார்ட், அப்படிதான் ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஆனா கர்த்தர் இயேசுக்கு இது இன்னும் மோசமாயிடுச்சு, ஏனக்கா இதுக்கு மேலான ஒரு கெட்ட செய்தி எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் உடனே அவருக்கு அந்த உணர்வு வந்து பிதாவாக தேவன் இருந்தாது கட்டாயிச்சு. அப்போதான் அவர் கத்துறார், என் தேவனை என் தேவனை இப்ப ஏன் என்ன நான் செய்த இப்ப ஏன் என்னை கைவிட்டீர், அந்த இருக்கிற யோசனையில அந்த கேள்வி கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ விஷயம் என்னன்னா ஒரு பக்கமா அவர் பேச்சு நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னா அந்த பயங்கரமான பிரஷர் ஹார்ட் உள்ள போயிடுச்சு. இப்போ பரிபூரன் மனுஷனுடைய ஹார்ட் தேவன் எப்படி டிசைன் பண்ணிருக்கிறார்னா, இந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் வரும்போது அதை அடாப்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். சோ என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹார்ட்னா அது எக்ஸ்பேண்ட் ஆயிடும், அது எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஆனா அது கூட திராணி இருக்கு இல்லீங்களா, ரொம்ப 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 அதுக்கு மேல என்ன வெடிச்சிடுது. கர்த்தர் இயேசுடைய ஹார்ட்டே நீங்க யோசிக்கலாம், இப்ப கொஞ்சம் ஓவரா பேசுகிறார் பிரதர், இது ஏதோ படம் பாக்குற மாதிரி பேசுகிறாரு. ஆனா அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி இல்ல, வசனத்துல வாசிக்கலாம், இது வந்து ஒரு ரகசியமான காரியம் வசனத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குது. சங்கீதம் 22:14
தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது.
இதெல்லாம் நீங்க தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வசனம், ஆனா அர்த்த வார்த்தைகள் கேளுங்க.
என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
என் இருதயம்
மெழுகு போலாகி
மெழுகு போலாகி
என் குடல்களின் நடுவே,
என் குடல்கள் நடுவுல என்ன தெரியும், பாடி எப்படி வர்றீங்களா, ஹெட் தோராக்ஸ்,
அப்டமன். தோராக்ஸ்ல தான் என்ன இருக்கு, லங்ஸ், ஹார்ட். இப்ப அந்த தோராக்ஸ்க்கு அப்டமனுக்கு சென்டர்ல செப்பரேஷன் வருது, ஒரு மெலிசான ஒரு அந்த டிஷ்யூ வருது, அது டுவடெனம் சொல்லுவோம் அதுக்கு. அந்த இருக்கிற பார்ட் வந்து அது வந்து இந்த தோராக்ஸ்க்கு அப்டமனுக்கு செப்பரேஷன் பண்ணத்தான் நம்ம பாக்குறோம். இப்போ இவருடைய இதயம் வெடிச்சு பின்பு வெடிச்சு எங்க போய் உழுதுனா அந்த இருக்கிற அந்த டுவடெனம் அந்த இருக்கிற பார்ட்ல வந்து போய் உழுதுதான் நம்ம பாக்குறோம். அது விழுந்து அப்புறமா அந்த ரத்தம் போயிட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அது இங்க கேதரா என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பாத்தீங்களா, அந்த கடைசி சீனு அந்த போர்ச்சேவகன் வந்து குத்துறாங்க, அப்புறம் புஷ்ன்னு வருது. சில பேர் பார்த்தா என்ன இப்படி எல்லாம் பண்ண, இப்படி எல்லாம் நடக்கல. அது குத்தும் போது கொஞ்சம் ரத்தம் ஊத்துச்சு, அப்படியே வந்துச்சா, அப்படி வரல. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா அவருடைய இதயம் வெடிச்சு ரத்தமெல்லாம் கேதர் ஆயிட்டு, இப்ப ரத்தம் வந்து ரொம்ப நேரமா நின்ட்டா என்ன ஆகுது, கிளாட் ஆகுது. ரத்தம் ஒரு இடத்துல நின்ட்டா, ரத்தம் ஓடினே இருக்கணும், ரத்தம் நின்ட்டா அப்படி கிளாட் ஆகுது. கிளாட்டிங் என்னன்னா அந்த செகிப்பு வந்து கட்டி கட்டி ஆயிடும், அதுதான் ஆர்பிசி சொல்வோம். மீதி ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்கு செரம் சொல்வோம், சீரம். இப்போ இப்படித்தான் ஆயிடுச்சு இயேசுக்கு. அதான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், போர்ச்சேவகன் குத்தும் போது என்ன வந்துச்சு இல்லையா, ரத்தம் மற்றும் தண்ணி பைப் இருக்கா, உள்ளோ பைப் இருக்குதா நமக்கு, தண்ணி பைப். தண்ணி எங்கிருந்து குடிக்கிறோம், இங்க. சோ எங்கிருந்து தண்ணி வந்துச்சு, அந்த சிரம், அந்த கிளாட் ஆயிட்டு அவ்வளோ ரத்தம் அது அதுல, அது என்ன வந்துச்சு இல்லையா, அந்த என்ன இன்ச்சு உள்ள அதுதான் வெளியே வந்துச்சு. சோ அந்த சிரம் வெளியே வரும்போது அது எப்படி தோணுது பாக்கிறதுக்கு, தண்ணி, அது தண்ணி, அப்புறமா அந்த ரத்தம் என்ன இருந்துச்சுன்னா அந்த கட்டி கட்டியா வருது அந்த ஆர்பிசி. இதுதான் விஷயம் பாக்குறோம். மறுபடியும் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் இந்த காரியத்தை குறிச்சு, சங்கீதம் 69:20.
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன்.
திருப்பி வாசியா,
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது.
இருதயம், இருதயம் அண்டர்லைன் பண்ணுங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி ஆயிடுச்சு, அவருடைய இருதயமே ஒழிஞ்சிச்சு, அவருடைய இருதயமே ஒழிஞ்சிச்சு. இப்போ இங்க யாராவது வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிட்டு தப்பிச்சிருக்கிறீங்களா, இருக்கிறாங்களா யார் ஹார்ட் அட்டாக் ஆகி சர்வைவ் ஆயிருக்கீங்க, யாரும் இருக்கிறாங்களா, இல்ல. ஆனா நீங்க போய் கேளு, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி ஹார்ட் அட்டாக் சர்வைவ் ஆயிட்டு வராங்க. கேளு அந்த ஹார்ட் அட்டாக் என்ன, பயங்கரமான ஒரு கெட்டிய புச்சுன்னு இருக்கும், இங்க அப்படி புச்சு, அப்படி ஒரு நோவு இருக்கும். சோ கத்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, இருதயம் என்ன ஆகுது, வெடிக்குது. அப்ப அந்த வெடிக்கும் போது எவ்வளவு நோவு இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாருங்க. அது சரீரத்தின் நோவு பேசுற, அதுக்கு மேல எவ்வளவு பெரிய மனசு நோவு அவருக்கு நடக்குது. இதெல்லாம் மத்தியில அவர் சத்தமா என்ன கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர். இது தமிழ்ல சொல்ல, எந்த பாஷையில சொன்னாரு, அரமைக்கில சொன்னார். அரமைக்கில என்ன சொன்னாரு, எலி எலி லாமா சபக்தானி. ஆனா அந்த சிலுவைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் அவங்க வந்து என்ன கேட்டாங்க, ஏலியா கூப்பிடறாரு, இவர் ஏலியா கூப்பிடறாரு, ஒருவேளை ஏலியா வந்துருவாரு இப்போ பார்க்கலாம் அப்படி. இப்போ ஒரு பரிபூர்ண மனுஷன் அவருடைய பேசுற உச்சரிப்பு எப்படி இருக்கும்? ஏலிக்கு ஏலியாக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? பெரிய வித்தியாசம் இருக்கு. எப்படி வந்து அவர் ஏலி சொல்லும் போது ஏலியா எப்படி இவங்க காதுக்கு வந்துச்சு? யோசிக்கிறீங்களா? ஏலி சொல்லும் போது ஏன் வந்து ஏலியா சத்தம் அவருக்கு அவருக்கு வந்துக்குது? அது என்ன தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் நோவு வந்தானா என்ன சத்தம் கத்துறோம்? யாரோ ஊ சொல்லுவாங்களா, ஈ யாரோ சொல்றாங்களா, என்ன சத்தம் போடுறோம் இல்லீங்களா? அப்போ அதிகமா இந்த நோ ஒரு பக்கம் போதுக்குள்ளோ பேசுறாரு கூட. சோ அவர் அந்த வார்த்தைகள் கொண்டு வரணும், இருதயம் வெடிச்சிருக்குது உள்ள. அது பேசும்போது ஏலி சொல்லும் போது கூட என்ன வருது? அப்படி சத்தம் போடுற. அப்படி போடும்போது தான் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஓ இவர் ஏலியா கூப்பிட்டுன்கிறார். ஆனா நம்முடைய கர்த்தர் வந்து ஏலியா கூப்பிடல, அவருடைய கடைசி மணி நேரங்கள் போயிட்டு இருந்துச்சு, அவருடைய இருதயம் வெடிச்சிட்டு இருந்துச்சு தான் அந்த சமயத்தில் நம்ம பார்க்கணும். சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்மளுடைய கர்த்தருடைய மரணம் நடந்துச்சு. அப்புறமா என்ன பார்க்கறோம்னா, கொஞ்சம் செகண்ட் பின்பு, கொஞ்சம் நிமிஷம் பின்பு நம்ம என்ன பார்க்கறோம்னா, அவர் சொல்றாரு அந்த கடைசி வார்த்தைகள், பிதாவே உங்க கைக்கு என்னுடைய ஆவியே ஒப்புக்கிறேன். கண்டிப்பா அந்த பிதாவை சொல்லும் போது என் தேவனை பிதாவைக்கு என்ன இருக்குது, இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. சோ அது கண்டிப்பா அந்த சம்பந்தம் என்ன ஆயிட்டு இப்போ திருப்பி சேர்ந்துச்சு. கொஞ்சம் நிமிஷம், கொஞ்சம் நிமிஷம், கொஞ்சம் நிமிஷம் அவருக்கு அனுபவம் அனுபவிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த அனுபவம் மூலமாய் அவருடைய என்ன ஆவோ, மரணம் ஆவோ. அதனால்தான் அந்த அருமையான மோரையா மலையின் காட்சியில ஆபிரகாமின் கையில என்ன ஆயிடுச்சு, கத்தி, கத்தி பார்க்கிறோம். சோ இதுதான் காரியத்தை இங்க பார்க்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தர் ஓடிய இருக்கிற மறிக்கிற சமயத்துல கூட நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு இவ்வளவு விஷம் இருந்துட்டோம், ஆனா கூட அவர் கடைசியில அவர் ஒரு செகண்ட் அதிகமா நோவு தேவையில்லாத வழி கர்த்தர் இயேசு அனுபவிக்கிறதுக்கு அவசியமே இல்லை சொல்லிட்டு அவருடைய இருக்கிற ஓட்டத்தையே முடிச்சிட்டார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கு, நமக்கு என்ன பாடம் இருக்கு கேட்டாக்கா, நீங்க உங்களுடைய மத்தியில சில சகோதர சகோதரிகள் நாள் நாளைக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க போறீங்க, நீங்க அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. எந்த சத்தம்? பிதா சத்தம், மகனை உம்முடைய இருதயம் எனக்கு தா. நீ கேட்டுட்டு என்ன சொல்லிருக்கிறீங்களோ, அப்பா தோ வாங்கிக்கோ இல்லீங்களா? சோ நீங்க கூட இயேசு கிறிஸ்துடைய அடிச்சோட்டில் பின்பற்ற போறீங்க, நீங்க கூட அந்த உங்க சிலுவை தூக்கிட்டு பின்பற்ற போறீங்க, நீங்க கூட இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்குள்ள முழுகி போறீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு வசனம் இருக்கு உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறதுக்கு, அந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 116:15.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
என்ன அர்த்தம்? மரணம் வந்து அந்த கடைசி மூச்சு விடுறது மரணம் இல்ல. இது என்ன அர்த்தம் மரணம் தெரியுமா? உங்களுடைய ஒவ்வொருத்தோடு இருக்கிற இந்த முடிவு, நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க நடக்க போகிற வாழ்க்கை, உங்களுடைய ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நிமிஷம், அந்த நடக்க போகிற ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, அது வசனத்தில் வாசிக்கிறோம், அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு? அருமையானது. அப்ப அது என்ன அர்த்தம் அன்பு சகோதர சகோதரிகளே? யார் என்ன சொன்னாலும் உங்க சொந்தக்காரர் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய எல்லாரும் என்ன சொன்னாலும் நீங்க எடுத்துக்கிறீங்களா முடிவு, அது அருமையான முடிவு. ஒரே வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், ஏன்னா சண்டைக்கு பின்பு கூட உங்களுக்கு யோசனை இருக்கணும் இல்லைங்களா. சண்டைக்கு பின்பு இருக்கிற யோசனை என்னன்னா, அதே சங்கீதம் அதே 116:18-19,
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா,
ஆமென்.
இன்றைய நாளிலும்